తత్తు సమన్వయాత్. ఇది సమన్వయాధికరణత్వం సూత్రం. ప్రథమైన సూత్రేణ వేదాంత విచార ప్రతిజ్ఞాత. ప్రతిజ్ఞాతస్య బ్రహ్మణ వేదాంత విచారస్య బ్రహ్మ విషయకత్వాత్ లక్షణ ప్రమాణాభ్యాం వస్తు సిద్ధే ఇది న్యాయేన ప్రథమతః లక్షణం వక్తవ్యం జాతం. తస్య లక్షణం జన్మాద్యస్య ఇది ద్వితీయేన సూత్రేణ ఉక్తమస్తి. తత్ర తటస్థలక్షణం జగజ్జన్మాది హేతుత్వం. స్వరూపలక్షణమపి తత్రయో ఉక్తమస్తి ఆనందో బ్రహ్మేతి వ్యజానాత్ ఇతి. తదనంతరం ప్రమాణం వక్తవ్యం. మధ్యే జగత్కారణత్వేన ఆక్షిప్త సర్వజ్ఞత్వాదేహే పునః ఆక్షేప జాత వేదకారణత్వాభావాత్ పరమాత్మనః కథం సర్వజ్ఞత్వ సిద్ధిరితి. తస్య వేదకారణత్వమపి ప్రతిపాదితం వర్తతే. వేదస్థ పౌరుషయ పరంతు ప్రతికల్పం వేదస్తావత్ పరమాత్మన సకాశాత్ ఆగచ్చతి. ప్రళయకాలే పరమాత్మన్యేవ దీయంతే వేదాః. అతేవ అస్య మహతో భూతస్య నిసృతం ఏదద్ ఋగ్వేదో నిశ్వసితమేతద్ యద్ ఋగ్వేదో యజుర్వేద సామవేదో అథర్వాంగిర్ శిక్షాకల్పో వ్యాకరణం నిరుక్తం చందో జ్యోతిషం ఇత్యాది ఉక్తమస్తి. తేన పరమాత్మనః వేదకర్తృత్వం వేద ఉత్పాదకత్వం అపి సిద్ధత్యేవ ఇది నిరూపితం. అనంతరం తో ప్రమాణం వక్తవ్యం. శాస్త్రమేవ ప్రమాణం బ్రహ్మాదిగమే. నతు ప్రత్యక్షాదీని ప్రమాణాన్ని తత్ర ప్రసరంతి కుతః శబ్దాద్యభావాత్ తస్మాత్ వేద ఏవ ప్రమాణం బ్రహ్మణి ఇది నిరూపితమస్తి. తత్ర వేదస్యైవ ప్రమాణత ఇది యదుక్తం తత్ర ఆక్షేపః పునః ప్రవృత్తః వర్తతే. యత్ వేద ఏవ ప్రమాణం ఇత్యుచ్యతే చేత్ తన్న సంగచ్చతే యతః వేదాః ధర్మమేవ ప్రమాపయంతి న బ్రహ్మ. సిద్ధవస్తునః ప్రమాపకత్వం న భవితుమర్హతి. ధర్మార్థం సాధ్య ధర్మ కథనార్థమేవ వేదానాం ప్రవృత్తే ఆమ్నాయస్య క్రియార్థత్వాత్ అనర్థక్యం అతదృష్ణ అతదర్థానాం ఇత్యాది వచనైః. ఇది పునః ఆక్షేపః కృతః. సత్య సమాధానం తత్ బ్రహ్మ సమన్వయాత్ తాత్పర్య విషయత్వాత్ ఉపక్రమ ఉపసంహారాదినా ఇది వయం పర్యాలోచయామః తర్హి సిద్ధవస్తునః బ్రహ్మణః బోధః తత్రైవ భవతి. తస్మాత్ బ్రహ్మాపి వేదైః తత్ర బోధ్యతే ఇది నిరూపితమస్తి. ఇదంతో అయంతో ఆక్షేపః భాట్టమతానుసారేణ వేదస్తావత్ సర్వదా కార్యబోధకః బ్రహ్మబోధకత్వం తస్య నాస్తి ఇది. తస్య సమాధానం కథముక్తం ఇది చేత్ ఉపక్రమోపసంహారాదిభిః షడ్విధైః తాత్పర్యలింగైః యది పర్యాలోచ్యతే తర్హి బ్రహ్మ అత్ర బోధ్యతే నబోధ్యతే ఇది వక్తుం న శక్యం. తస్మాత్ బ్రహ్మ అత్ర బోధ్యతే ఇది నిరూపితమస్తి. తదుపరి పునః ప్రాభాకరమతేన ఆటేపః మాంసకానాం మతే భాట్టమతం ప్రాభాకరమతినిది మతద్వయమస్తి. తత్ర ప్రాభాకరమతేన ఉపరి ఆక్షేపః భవతి. తస్య సమాధానమతి వక్తవ్యం. ప్రసంగాగతం చ అన్యే పదార్థాః వక్తవ్యాః ఇతి సమన్వయాధ్యాయే తత్ర ద్వితీయ వర్ణకం ఆరభ్యతే. నాన్గావద్ అధికరణం సమన్వయాధికరణమును పేరు. బ్రహ్మత్తుకు బ్రహ్మ విచారం మండనమును మొదల అధికరణత్తుల ప్రతిజ్ఞ పడి అదక లక్షణం రెండవది అధికరణత్తుల చొల్లి ప్రమాణమానది మూడవది అధికరణత్తుల చొల్లిచ్చారు. శాస్త్రం దాం ప్రమాణం. శాస్త్రం యోనిహి ప్రమాణం యస్య యథావద్వస్తు అధికమే అప్పటి శాస్త్రం தான் பிரமாணம். வேதத்தினால்தான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியுமே தவிர பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் அங்கு செல்லாது. ஏன்? அதுல உருவம் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் இவைகள்லாம் இல்லாததுனால அங்கே செல்லாது. ஆயால் சொன்ன சாஸ்திரம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியாரு. சாஸ்திரம் பிரம்மத்தை சொல்றதாவது, சாஸ்திரம்னா வேதம், வேதம் எப்படி பிரம்மத்தை சொல்லும்? வேதமானது மனுஷனை இந்த செயல் செய் இந்த செயலை செய்யாது அப்படிங்கறதுக்காகத்தானே வந்திருக்கு. அது எப்படி எப்பவும் இருக்கக்கூடியதான பூதவஸ்து, முக்காலத்திலையும் இருக்கக்கூடியதான ஒரு பொருள், அதை எப்படி சொல்லும்? அது செயலை சொல்லும், இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்றதுக்காக வேதம் வந்திருக்கே தவிர, இருக்கக்கூடியதான சித்தமான எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு பொருளை சொல்லாது. அந்த பொருளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. செயலது ஏதாவது பண்ண முடியுமோ? கொடுறதோ தட்டுறதோ ஒன்றும் பண்ண முடியாது அல்லவா. ஆகையால் அப்படிப்பட்டதான பிரம்மத்தை வேதம் சொல்லாது. ஆகையால் வேதம் தான் பிரம்மத்துக்கு பிரமாணம் என்று கூறினது தவறு அப்படின்னு ஆட்சேபம் பண்ணின. அதற்கு நாம சொன்னோம், வேதமானது நீ சொல்ற மாதிரி கர்மகாண்டத்துக்கு உபயோகப்படுறது இருக்கட்டும், ஆனா பிரம்மமும் வேதத்தினால்தான் சொல்லப்படுறது. சொல்லப்படுறதுன்னு எப்படி தெரியும் உனக்கு? உபக்கிரமாது ஆறு தாத்பரிய லிங்கங்கள்னால தெரியறது. உபக்கிரம உபசம்ஹாரம் அது ஒண்ணு, அபியாசா அதுக்கப்புறம் அபூர்வதா பலம் அர்த்தவாதம் உபபத்தி எனக்கூடியதான ஆறு பிரமாணங்களை வச்சுட்டு பார்த்தோமே ஆனால் அப்பொழுது பிரம்மமும் இங்க சொல்லப்படுறதுன்னு தெரியறது. ஆகையால் இது ஒரு உபநிஷத்துல இல்ல, சதேவ சௌமியை சமக்கராசி ஏகமேவாத்வீதியம் ஆரம்பிச்சு சாந்தோக்கிய சட்டத்திலையும் ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவியா எனக்கூடியதான பிரகதாரண்யகத்துல நாலாம் அத்தியாயத்திலையும் ஆத்மாவே இதமக்கராசேத் எனக்கூடியதான ஐத்தரிய உபனிஷத்திலையும் எல்லா இடத்திலையும் பார்த்தோமேயானால் பிரம்மம் தான் சொல்லப்படுகிறது. ஆகையால் பிரம்மத்தை வேதம் கூறாது என்று சொன்னது தப்பு. சொல்லலாம், அதனால வேதமானது பிரம்மத்துக்கு பிரமாணம் ஆகலாம் அப்படின்னு இது வரைக்கும் ஆச்சு. இது வந்து பாட்ட மதத்தை அனுசரிச்சு பூர்வபட்சம், அதுக்கு சமாதானம். இப்ப அந்த பொறுமை வாங்கல இன்னொரு சாலார் இருக்கா, அவளுக்கு பிரபாகர அள்ளு பேரு, அவா மதத்தை அனுசரிச்சு பூர்வபட்சம், அதுக்கப்புறம் சித்தாந்தம். போன மதத்துல என்ன சொன்ன? பாட்ட மதத்துல வேதம் கர்மாவத்தான் சொல்லும், பிரம்மத்தை சொல்லாது. சித்த வஸ்துவாக இருந்தால், எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டா இருந்தால் அது வேதம் கூறாது. காரியத்தை தான் இது பண்ணு இது பண்ணாதேன்னு கூறக்கூடியதான் வேதம் அப்படின்னு ஆட்சே. இப்ப என்ன சொல்ற? வேதமானது சித்த வஸ்துவ சொல்லட்டும், ஆனா எப்படி சொல்லும்? கர்மாவுக்கு அங்கமாக. அதனால முதல் பட்சத்துல என்ன சொன்ன? வேதம் சித்த வஸ்துவை சொல்லவே சொல்லாது. இருக்கிறவன் தயிர் பால் இவைகள வேதம் சொல்லுமா? சொல்லாது. ஏன்டா அது பிரத்யட்சத்தினாலேயே தெரிகிறது. இதை வேதம் சொல்றதுக்கு வேண்டியதான அவசியம் என்ன இருக்கு? உலகத்துல ஒரு பொருள் இருக்கமே ஆனால் அந்த பொருளை பத்தி வேதம் சொல்லாது. ஆனா வேதம் எது சொல்லும்? இதை நீ பண்ணு இதனை பண்ணாதேன்னு தான் சொல்லும். மனுஷனுக்கு அவன் முன்னுக்கு வரத்துக்கு என்ன சாதனம் உண்டோ அதை தான் சொல்லணுமே தவிர, செயலை சொல்லுமே தவிர பொருளை சொல்லாது. இது பூர்வபட்சம் முன்னாடி. இப்ப என்ன சொல்றார்? வேதம் பொருளையும் சொல்லட்டும். அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் தெரியணும். வேதம் பொருளையே சொல்லாது சுவாமி, செயலைத்தான் சொல்லும். அது பாட்டமதம். இவர் என்ன சொல்றார்? ஒருவேளை வேதமானது பொருளையும் இருக்கும் பொருளையும் சொன்னாலும் அந்த பொருளை கிரீக்க அங்கமாகத்தான் சொல்லும். கிரீக்க அங்கம்னா எப்படி? தக்னா இந்திரிய காமஸ்ய ஜுகுயாத் அப்படிங்கிறது. தயிர பத்தி பேசுறது வேதம். தயிர் எங்களுக்கு தெரியாதா? பால காய்ச்சி உர குத்தினா தயிர் வருதுன்னு எல்லோருக்கும் தெரியும். எல்லாரும் அனாதிகாரமா பண்ணிட்டு இருக்கா. இது போய் வேதம் சொல்லணுமோ? இல்ல, வேதம் தயிரை பத்தி சொல்லல. ஆனா என்ன சொல்ற தெரியுமா? இந்த தயிரை வச்சு நீ ஹோமம் பண்ணினால் அக்னி தேவதைக்கு உன்னுடைய குழந்தைக்கு புலன் நன்னா தெரியும். கண்ண காது மூக்கனாக்கா கடைசி வரைக்கும் தெரியும். இப்ப தயிரை எப்படி சொல்லியிருக்க? யாகத்துக்கு அங்கமா சொல்லும். அதே போல ஒரு கட்டை இருக்க, அதுக்கு யூபம்னு பேரு. அது கட்டையை எல்லோருக்கும் தெரியும். ஆனா என்ன, யாகத்துல இந்த ஒரு கொம்பை தயார் பண்ணி அதை அங்க நட்டு அதுக்கு வந்து ஆடை கட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த யூபம்ங்கிறது வந்து ஆடை கட்டுறதுக்காக ஒரு கொம்பு. இப்ப இது கொம்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அது ஏன் சொல்றது வேதம் அப்படின்னா யாகத்துக்கு அங்கமாக இருக்கும்படி சொல்றோம். அதே போல நெருப்பு தெரியாத எல்லோருக்கும் தெரியும், ஆனாலும் அது என்ன பண்றது, இந்த நெருப்பு ஆதானம் எனக்கூடியதான ஒரு செயலால் மூன்றாக பிரித்து அது ஒன்னு கார்ஹபத்தையும் இன்னொன்னு ஆகவனியும் மூணாவது தட்சிணாக்கினு பிரிங்கோ, அதுல ஆகவனியம் எனக்கூடியதான அக்னியில ஹோமம் பண்ணுங்கோ. இப்ப நெருப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஆவணியம்ங்கிறது புதுசா சொல்ற தியாகத்துக்கு அங்கமாக, லோகத்துல கட்டைய தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு யூபம்னு ஒரு பேர் வச்சு யாகத்துக்கு அங்கமா சொல்றது, தயிர்னு தெரிஞ்சிருந்தாலும் யாகத்துக்கு அங்கமாக அதை சொல்றது. ஆகையால் லோகத்துல பிரம்மத்தை சொல்லாதுன்னு நான் சொல்லல, பிரம்மத்தை வேதம் சொல்லட்டும், ஆனால் பிரதிபத்தி விதி விஷயத்தைவா உபாசனா விதி விஷயமாக கர்மாவுக்கு அங்கமாக பிரம்மத்தை உபதேசம். நீங்க என்ன சொல்ற, பிரம்மம் சுதந்திரம், அந்த பிரம்மத்தை மட்டும் அறிந்தால் பிரம்மத்துக்கு அது மனுஷனுக்கு மோட்சம் வரும். என்ன சொல்ற, யஸ்மிந்தியோ பிருதிவி சாந்தரிஷம் மனஹ போதம் மனசஹ பிராணைஷ்ட சர்வைஹி தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம் அந்யாவாசோ விமுஞ்சதா அமிர்தத்தை ஏஷதி. தமேவ ஏகம் ஜானத ஆத்மான், எந்த பிரம்மத்தினிடத்துல ஐந்து பூதங்களும் உலகத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் கோக்கப்பட்டுள்ளவோ, எதுக்கு எவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக பிரம்மம் இருக்கோ, அந்த மேல் இருக்கிற பதார்த்தங்கள்ல தள்ளிட்டு அதை மட்டும் அறியுங்கோ. அப்ப பிரம்மம் பிரதானமா அறியணும்னு நீங்க சொல்றேன், ஆனா அப்படி வேதம் சொல்லாது. வேதம் பிரம்மத்தை சொல்லலேங்கிறது ரெண்டு பேரும் சமானம், பாட்டு மதமா இருந்தாலும் சரி பிராபக மதமா இருந்தாலும் சரி, வேதம் வாயை திறந்து சித்த வஸ்துவா இருக்கிற பிரம்மத்தை சொல்லாதுங்கிறது பாட்ட மதம், சொன்னாலும் இண்டிபெண்டா சொல்லாத யாகத்துக்கு அங்கமாகத்தான் சொல்லு, இது பிராபகம். இப்படிப்பட்டதான ஒரு மதமானது வந்ததுமே அதற்கு சமாதானம். அப்ப வேதமானது பிரம்மத்தை சொல்றதுன்னு ஒத்துட்டு இருக்காய் நீ, ஆனா அந்த பிரம்மத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றது, யாகத்துக்கு அங்கமாக அல்லது உபாசனத்துக்கு அங்கமாகத்தான் சொல்லும், சுதந்திரமாக சொல்லாது அப்படிங்கிற. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, கர்மகாண்டத்துக்கும் இந்த ஞான காண்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கர்மகாண்டத்துல என்னடான்னர், தர்மாதிகள்லாம் இருக்கோ இல்லையா, அதை தெரிஞ்ச பிரயோஜனம் இல்ல, அறிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் இப்படி பண்ணணும், தெரிஞ்ச ஏதாவது லாபம் உண்டோ அதை நீங்க அனுஷ்டானம் பண்ணினா, ஜபத்தை பண்ணினா நல்லதுன்னு தெரிஞ்சுட்டா பிரயோஜனம் இல்ல, ஜபத்தை நீங்க பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணினா தான் புண்ணியம் வரும், புண்ணியம் வந்தாதான் அதனால நமக்கு சுகம் வரும். சோ கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடியதான செயல்கள் எல்லாம் வெறுமன தெரிந்து கொள்வதற்கில்லை, அறிந்து அனுஷ்டானம் பண்ணி பிறகு லாபத்தை அடையிறதுக்கு. இங்க எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, அறிந்தா மட்டும் போரும், பிரம்மத்தை அறிந்தால் போரும், அறியாமையானது போகிவிடும், அப்பொழுது இங்க ஸ்வஸ்திதியை பெறுவேள், இப்படின்னு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்கு புறபட்சம் என்ன சொல்ல, அப்படி இல்ல, இங்கேயும் நீங்க அனுஷ்டானம் பண்ணணும்னு வேதம் சொல்றது. தோன்வே தவ்யா விஜிஜாசி தவ்யா ஆத்மாவாரே திரட்டவ்யா, ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும், சிரவணம் பண்ண வேண்டும், மனனம் பண்ண வேண்டும், கிரியதானே சொல்றது, அவரை தேட வேண்டும். சோன்வேஷ்டவியா சவிஜாதி தவ்யா இப்படின்னு என்ன சொல்லியிருக்க, பூர்வ காண்டத்துல எப்படி யாகம் பண்ணு அது பண்ணுன்னு சொல்றா போல இங்கேயும் இதை செய்யுது தான் சொல்லியிருக்கு. ஆகையால் பூர்வபட்சத்துல நாங்க சொன்ன மாதிரி யாகத்துக்கு அங்கமாகவோ உபாசனத்துக்கு அங்கமாகவத்தான் சொல்றது, புதுசாக சுதந்திரமாக சொல்றதுன்னு நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு மறுபடியும் பூர்வபட்சம். அதற்கு சமாதானம் நான் அப்படி இல்லப்பா. பிரதிபத்தி விதி விஷயமாக நீ சொல்றது என்று சொல்றியே அது சரியில்லை, ஏன் அப்படின்னு கேட்டேன். சோன்வேஸ்தவியாஸ்தவியா ஆத்மாவாரே திரட்டவியான்னு சொன்னது இது பாருன்னா என்ன அர்த்தம், இன்னொன்ன பார்க்காதேன்னு அர்த்தம். ஆத்மாவை பாருன்னா என்ன அர்த்தம், குழந்தை இருக்க வேடிக்கை பார்க்காதேன்னு ஒண்ணு சொல்லலாம், இங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்காதேன்னு சொல்லலாம். புஸ்தத்தை பாருன்னு சொல்லலாம், புஸ்தத்தை பாரு, அவன் புஸ்தத்தை பார்க்கத்தானே இருக்கான், கையில தான் வச்சுட்டு இருக்கான். இப்ப புஸ்தத்தை பாருன்னு என்ன அர்த்தம், இன்னொன்ன பார்க்காதேன்னு அர்த்தம். அதே போல ஆத்மாவாரே திரட்டவியான என்ன அர்த்தம், ஆத்மாவை தான் பார்க்கணும், அனாத்மாவே பார்க்கப்படாது. போன் வேஸ்தவியான என்ன அர்த்தம், இதுதான் அப்பா பார்க்கணும், இன்னொன்று பார்க்கப்படாது. ஏன்னா இன்னொன்னு பார்த்தா சம்சாரத்துல மாட்டிக்கிறாய் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த பிரம்மத்தை வந்து யாகத்துக்கு அனுஷ்டானத்துக்கு அங்கமாக சொல்றதுன்னு சொல்லப்படாது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லியது பவ்யஸ்த தர்மா அப்படின்லாம் சொன்னேன், தர்மம் அப்படி இருக்கட்டும், ஆனா பிரம்மமானது சித்தவஸ்து, சித்தவஸ்து வேற விதமாக சொல்ல முடியாது அப்படின்னு அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்ற. அதுக்கப்புறம் ஆத்மாவானது பரிணாமி நித்தியம் இல்லை, சில பதார்த்தங்கள் பரிணாமி நித்தியமா இருக்கு, சில பதார்த்தங்கள் பாரமார்த்திக நித்தியமாக இருக்கு. பரிணாமி நித்தியம் அப்படின்னா என்னது, பூமி இருக்கு, பூமி நிச்சயமா ரொம்ப நாளா இருக்கு, ஆனா ஒரே மாதிரி இருக்க சார், ஒரு இடத்துல குட்டை இருக்கு, கொஞ்ச நாள் ஆனா அது சமமா போயிடுறது, ஒரு நாள் குட்டையா இருந்தது அதுல குப்பை எல்லாம் கொட்டி அதை மட்டும் ஒரு மேடா பண்ணிவிட்டான். அப்ப பூமி பூமியாக இருந்தாலும் அது மாறிக்கொண்டே இருக்கோ இல்லையோ, மேடெல்லாம் குட்டையாரு குட்டை மேடாறது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஒரு காலத்துல தட்டாகங்களாகவும் குளமாகவும் இருந்தது, இன்னைக்கு எல்லாம் பிளாட் கட்டி விட்டான், மாறிட்டே இருக்கோ இல்லையா, ஆனாலும் பூமி பூமி தானே. பிருதிவியாதி அனித்யத்வவாதி நாம் யதா சாங்கியானாம் வா குணா, சாங்கியர்கள் இருக்க அவளுடைய சத்வரஜஸ்தமோ குணங்கள் இருக்கு, அது எப்பொழுதும் இருக்குங்கிறான், ஆனா மாறிண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம், காம்போசிஷன் ஒவ்வொரு கணமும் மாறிட்டே இருக்கு. வேதத்தை படிக்கிற காலத்திலயோ, வேதாந்தத்தை கேட்கும் பொழுது காலத்திலயோ, ரஜோகுணம் தமோகுணம் மாறி சத்துவகுணம் மாறுது. திடீர்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இல்ல சில பேரோட சேஞ்ச் வந்துருந்தாலும் மறுபடியும் தமோ குணத்துக்கு வருது. ஆகையால் அது சத்துவகுணமாக மாற்றிக்கொண்டே இருக்கணும் என்கிறது உங்களுடைய ஒரு ஸ்வரூபம். ஆகையால் இந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு, கூட்டஸ்த நித்தியமா இருக்கு, பரிணாம நித்தியமாக இல்லை, எப்பொழுதும் கூட்டஸ்தம் பிரம்மா, மாறாததான ஒரு ஸ்வரூபமா இருக்கு அப்படிங்கறது விசேஷமாக உபனிஷத்திலையும் சொல்லிருக்கு. அவிநாசிவா அரேயம் ஆத்மா அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை விசேஷமாக சொல்றது அப்படின்னு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை சொல்ற. ஆமா இந்த ஆத்மாவானது நீங்க சொல்ற மாதிரி சாஸ்திரத்தை அது சித்த வஸ்துவா இருக்குமே ஆனால், எப்பொழுதும் இருக்கக்கூடியதான பொருளாக இருக்கமே ஆனால், அப்பொழுது அது இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருக்கு, புத்தகம் இருக்குன்னா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருக்கு, பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால தெரிஞ்சிருக்கு, இது இருக்குங்கிறது பிரத்யக்ஷத்தினால் தெரியுது. ஆகையால் இந்த பொருள் இருக்கணுமே ஆனால், எப்பொழுதும் இருக்கக்கூடியதான பொருளா இருக்கணுமே ஆனால், அப்பொழுது அதுக்கு பிரத்யக்ஷாதி விஷயங்கள் ஆகணுமே, பிரத்யட்சம் அனுமானம் உபமானம் அப்படிப்பட்டதான பிரமாணங்கள்னால் அது அறியப்பட வேண்டி இருக்குமே அப்படின்னு மறுபடியும் சந்தேகம். அதற்கு பதில் என்ன சொன்னார், அப்பா அது பிரத்யக்ஷாதி பிரமாணமாக பிரமாண கோச்சரமாக இல்லை, ஏனென்றால் சித்த வஸ்துவா இருந்த போதிலும் அது சில பிரமாணங்களுக்கு அது சரியாக வராது. ஏன்டா அதுல சப்தஸ்பர்ஷ ரூபரசாதி இல்ல, அதனால அது தெரிய முடியாது. காத்து இருக்க கண்ணால இருக்கிற பொருளா இருந்தா நான் பாக்கட்டுமே அப்படின்னு கேட்கப்படாது. காத்துல உருவம் இல்லாதனால காத்து பிரத்யட்சம் இல்ல, ஆகாசத்துக்கு உருவம் இல்லாதனால ஆகாசம் பிரத்யட்சம் இல்ல, அதனால ஆகாசம் இல்ல காத்து இல்லேன்னு சொல்லிடா. ஆகையார் பொருள் இருக்குமையானால் அது பிரமாணத்தினால அறியப்பட வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்ல, இந்த பிரமாணங்கள்னால அறியப்படாத போயிலும் சாஸ்திரம் எனக்கூடியதான பிரமாணத்தினால அறியப்படலாம் அப்படின்னு. ஆகையால் சித்த வஸ்துவா இருந்தாலும் பிரமாணாந்தர அகோசரம் என்பது ஒத்துக்கொண்டத்தான் ஆகணும். ஏன்னா அந்த வஸ்துவனுடைய ஸ்வபாவம் அப்படி அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் சொன்னார். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீர்கள், முதல்ல ஆரம்பிக்கிற காலத்துல இந்த பிரம்மமானது உபாசனா விதி விஷயமாகத்தான் இது பண்ண சொல்லியிருக்கு. பிரம்மமானது பிரம்மத்தை வேதாந்தங்களானது எப்படி சொல்றது, உபாசனைக்கு அங்கபூதமாகத்தான் சொல்றது அப்படின்னு. இது என்ன சம்பது பாசனமா, அத்தியாசோபாசனமா, விசிஷ்டோபாசனமா, எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உபாசனைகள் பலவிதமா இருக்கு. எப்படி இருக்கு, அனந்தம் வை மனஹா அனந்தோ வை விஸ்வே தேவாஹா அப்படின்னு மனசை விஸ்வே தேவாளாக உபாசனம் பண்ணும் போனார். மனசு ஒண்ணுதானே, விஸ்வே தேவாள் 13 பேர் ஆச்சு, எப்படி உபாசனம் பண்றதுன்னா ஒரு மனசுல 13 பேர் எப்படி தான் நினைக்கிறது அப்படின்னு. மனசு ஒண்ணா இருந்தாலும் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் இருக்கு, ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு தேவனா உபாசனம் பண்ணுவா அப்படின்னு. இது போல ஒரு உபாசனம் பண்ணினா இதுக்கு என்ன, இதுக்கு சம்பத் உபாசனம்னு பேர். சின்னதான விஷயத்துல சின்ன விஷயத்தை பண்ணினாலும் மகத்தரமான லாபம் வருது பார்த்தல, அதான் சம்பத்துன்னு பேர். அப்படிப்படான சம்பத் உபாசனமாக ஆத்ம ஞானம் இல்லை. அதே போல மனோ பிரம்மேத்தி உபாசிதா அப்படின்னு அத்தியாச உபாசனமாக சொல்லலாமா அப்படின்னாலும், பிரம்மத்து நிலத்துல மத்தவை அத்தியாசமா இருக்கே தவிர மற்ற பதார்த்தத்துல அனித்தியமான பதார்த்தங்கள்ல அசத்தான பதார்த்தங்கள்ல பிரம்மத்தை அத்தியாசம் பண்றதுன்னு சொல்ல முடியாதப்பா. ஆகையால் அத்தியாசோபாசனமும் அதே போல விசிஷ்டோபாசனம் சொல்வேடா அப்படின்னு சொன்னா, விசிஷ்ட குணத்தோட கூடியதான உபாசனம் சொல்வேன்னா அதுவும் பிரம்மத்துக்கு பொருந்தல. ஆகையால் எந்த விதமாகவும் உபாசனத்துக்கு அங்கமாக வேதாந்தத்தை சொல்லவே முடியாது. அதனால உபாசனா விதிக்கு அங்கமாக உபாசனையை எதை உபாசனம் பண்ணணும் என்பதற்காக பிரம்மத்தை சொல்றது அப்படியே தாங்கள் எதை சொன்னீங்களோ அதுவும் சரியா இல்லை. இவைகளுக்கு அப்பப்ப அப்பப்ப அங்கெங்க வேதாந்த வாக்கியங்கள்லாம் சொல்லி, அதோட இல்லாமல் இந்த பிரம்மம் நீங்க சொன்னீங்களே, இந்த பிரம்மமானது இதை கொள்வதனாலேயோ அல்லது விடுவதனாலேயோ ஒரு பிரயோஜனமும் இல்லையே, அப்படிப்பட்டதான பிரம்மத்தை வேதாந்தம் உபதேசிக்கும். தியாகத்தை நீங்க பண்ணி நிலையானால் உங்களுக்கு ஸ்வர்க்கம்னு ஒரு பிரயோஜனம் வருது, அதே போல தப்பு தண்டா காரியம் பண்ணி நிலையானால் துன்பம்னு ஒரு பிரயோஜனம் வருது. இது என்ன சுவாமி, பிரம்மத்தா இருந்தால் ஒரு பிரயோஜனம் இருக்கா போல தெரியலையே அப்படின்னு கேட்டேன். எதை கொள்ள முடியாதோ எதை தள்ள முடியாதோ அதை அறிந்ததனால்தான் அஞ்ஞானம் போறது முக்திங்கிற மகத்தரமான பிரயோஜனம் இருக்கு. என்ன சொல்லியிருக்கோம், வேதாந்தத்தை வாசிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்வர்காதி பாசிட்டிவாக பிரயோஜனம் சுகாதிகள் அப்படிப்பட்டதை வராத போனாலும் அதை தள்ள முடியாத போனாலும் இந்த ஆத்மாவை நம்ம அறிந்து கொண்டோமேயானால் அஞ்ஞானமானது நமக்கு போறது, இந்த அறிவினாலேயே சகல க்ஷேமங்களும் இவனுக்கு ஏற்படுறது. அதனால்தான் மேல போய் அலங்காரோகி அயமஸ்மாகம், இந்த கேயோபாதேரஹிதமான ஆத்மாவை அறிந்து கொள்வது என்கிறது அலங்காரம் தான் எங்களுக்கு. ஆயால் இப்படி சொல்லப்படாது அப்படின்னு அந்த கேள்விக்கு சமாதானம் சொன்னார். இப்படி வரிசையாக பூர்வபட்சி சொன்னதான எல்லா கேள்விகளுக்கும் சமாதானம் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் சொல்ற செயலை சொல்லாததான வேத பாகத்துக்கு பிராமாண்யம் இல்லையே. வேத பாகம் என்ன சொல்றது, ஒரு செயலை சொல்றோம், அந்த செயலை சொல்லலைன்னா அப்படிப்பட்டதான வேத பாகமானது பிரமாணமாகாது. குறியா கிரியே த கர்த்தவியம், இத பண்ணு, இதை இப்படி செய்ய, இதை நீ பாரு அப்படின்னு சொன்னாதானே பிரமாணம். பிரம்மம் நீ பிரம்மம் அப்படின்னு சொன்னா, சப்தத்வீபாவ சுமதி ராஜாசௌ கச்சதி, இந்த பூமியில ஏழு தீபம் இருக்கு, ஏழு இருக்கட்டும் பத்து இருக்கட்டும் எனக்கு என்னன்னா, ராஜா ரோட்ல போறாரு, அவர காரியம் இருக்கு, அவர் போறார், நான் ஏன் போய் எடுத்து பார்க்கணும்னு. சோ ஒரு மனுஷனை இதை செய்யுன்னு சொன்னாதான் ஒரு வாக்கியமானது பிரமாணமாகும். பிரமாணம் என்ன, என்ன அர்த்தம், அவனை தூண்டு விடுகிறது, நீ இந்த செயலை செய் அப்படின்னு அவனை தூண்டி விடணும். இல்லைன்னா நம்ம சொன்ன வார்த்தையானது அவனிடத்துல ஒரு செஞ்சு உண்டு பண்ணலேன்னா அது எப்படி பிரமாணமாகும். ஒரு வார்த்தை ஏன் சார் ஒருத்தருக்கு சொல்றேன்,
ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு காரணம் என்ன, அவனேதோ ஒரு செயலை செய்யணும். இது குடம் அப்படின்னு என்ன பாருன்னு அர்த்தம், குடம்னா பாரு இல்லன்னா ஏன் சொல்லணும், அது குடம் அவனே பார்த்துக்க மாட்டானா, நீயே அவனை பார்த்து இதை குடம்னு சொல்றேன் ஏன் சொல்றேன்னா, அப்பா இது பாரு இது வரைக்கும் நீ பார்த்திருக்க மாட்டாய். சோ வேதமானது ஒரு வார்த்தை சொல்லுமையானால் அந்த வார்த்தையானது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு செயலை தூண்டணும், இது பண்ணுங்கடம். அது பண்ணலன்னா அது போல வார்த்தை இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன, அந்த வேத பாகமானது பிரமாணமாக உங்க பிரம்மத்தை ஏன் சொல்றது, நீரே பிரம்மம் தத்வமசி அகம் பிரம்மாஸ்மி, ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு சொல்றதா, நீ பிரம்மமா இருக்கட்டும் அதனால என்ன தெரியல பிரமாணமாகாதே. நான் அப்பா அப்படி இல்ல, ந பிராமணோ ஹந்தவ்யா அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. இந்த நிஷேத வாக்கியமானது ஒன்னும் தூண்டாத போனாலும் அது பிரமாணம்னு எல்லோரும் ஒத்துட்டிருக்கோ இல்லையோ, அதே போல இதுவும் பிரமாணமாகும் அப்படிங்கிற அது என்னது, பிராமணன கொல்லப்படாது. அப்ப மீதி பேரை கொல்லலாமான்னு கேட்காது, யாரையும் கொல்லப்படாது, ஆனா பிராமணன கொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் அப்படி சொல்றது, அவன் ஒண்ணும் இல்லாம அவன் கர்மா அவன் சந்தியாவந்தனாத கர்மாக்கள் ஒழுங்கு அவன் அதுல பண்ணிட்டே இருந்தாலே லோகக்ஷேமம் ஏற்படுப்பா. மழை வரணுமே ஆனால் யாகங்கள் எல்லாம் பண்ண, நெருப்புல நெய்ய விட்ட ஹோமங்கள் எல்லாம் பண்ண, இத பண்ணினா அந்த ஹோமங்கள் சூரியன் வரத்தையும் போய் மழை வர்றது எல்லோரும் சௌக்கியமா இருக்கலாம். ஆகையால் பிராமணனை ரட்சணம் பண்ணினா லோகத்தை ரட்சணம் பண்ணினா மாதிரி ஆயிடும். ஆகையால் பிராமணன் ஸ்வதர்மத்தை விடப்படாது, அதனால பிராமணனை கொள்ளாதுன்னு சொல்லிருக்க. நப்பிராமணோ அந்தவியா, நப்பிராமணோ அந்தவியா, இந்த வாக்கியமானது எப்படி பிரமாணம் ஆகும், ஏன்னா இதுல ஏதாவது செயல் இருக்கும், பிராமணனே கொல்லாதேன்னு கொல்லாதே. சரி, ஏதாவது உங்களை தூண்டி விட்டாதானே சார் பிரமாணம்னு நீங்க உத்தன்றீர்கள். நப்பிராமணோ அந்தவியான்னு என்ன தூண்டுறது, தூண்டவே இல்லையே. ஆனா இந்த வாக்கியம் பிரமாணம்னு ஒத்துண்டுல, நப்பிராமணோ அந்தவியாயன வாக்கியமானது கேட்டவிடமே ஒரு மனுஷனிடத்துல ஒரு தூண்டுதலும் வராத போனாலும் அந்த வாக்கியம் எப்படி பிரமாணம் என்று ஒத்துக்கொண்டேடோ, அதே போல நப்பிராமணோ அந்தவியான்னு நான் சொன்னேன், ஏதாவது நீங்க பண்ற இடம் ஒண்ணும் பண்ணலையா, வெறுமனை கேட்டு அதான் உங்களை தூண்டல, இந்த வார்த்தை கேட்டதுமே நீங்க எழுந்து போய் ஒன்னும் பண்ணல, ஏதாவது ஒண்ணு பண்ணினா தான் பிரமாணம்னு ஒத்துட்டு, இந்த வாக்கியத்தை கேட்டா நீங்க ஒன்னும் பண்ணல ஆனாலும் பிரமாணம்னு ஒத்துட்டு, இது பிரமாணமா இருக்குமே தத்துவமசிங்கிறது ஏன் பிரமாணம் இல்லைன்னு கேட்கிறார். அப்ப நப்பிராமணோ அந்தவியான்னு சொன்னா ஒரு மனுஷன் பிராமணனை கொல்றதுக்காக போறான் சுவாமி, ஏதோ சண்டை வந்துருது, சண்டை வந்ததுன்னா என்ன ஆகும், மனுஷங்களுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடும், கோபம் ஜாஸ்தி ஆயிடும், என்ன பண்ணணும்னு தெரியாது. கோபமானது பிருத்யோகன்யார் குருதலி, யாரா இருந்தாலும் கொண்டுபிடுவான் கோபம் வந்துருக்கணும். அதனால இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் கோபம் என்கிறத ரொம்ப சத்ரு, காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைதிடம், ஆகையால் கோபம் வந்துருது. கோபம் வந்ததுமே என்ன பண்ணினா, இவனை நான் கொண்டுபிடுறேன் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு போறான். அவனை கொல்றதுக்கு அவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், இவன் இங்க இருந்து கத்தி அவனை குத்தி அவனை கொல்றதுக்காக இவன் ஓடுறா சார். அந்த சமயத்துல ஒருத்த வந்து நப்பிராமணோ அந்தவியான், இந்த வார்த்தை கேட்டதுமே அவன் மனசுல என்ன தோணிச்சு, ஏன் கொல்லப்படாது, எனக்கு கோபம் வந்து நான் அவனை கொல்லுறேன் சார். இவன் சொன்னா பிராமணனை கொன்னா இப்ப இவன் ஒரு சத்ரு, இவனை கொண்டுட்ட போட்டோம், அடுத்தது என்ன அப்படின்னா பிராமணனை கொன்னத்தினாலேயே உனக்கு ஒரு 13 ஜென்மா இருக்குப்பா, என்ன பண்றது, கோஜா விமர்க பட்சணாம் சண்டால புல்கதா அதீனாம் பிரம்மஹா யோனி பிரச்சதி, மீது எல்லாத்தையும் நிறுத்தி இனிமேல் நீ அனுபவிக்க வேண்டியதான கர்மாக்களை எல்லாம் நிறுத்தி, இவன் என்ன பண்ற, ஆடாகவும் செமரி ஆடவும் பட்சியாகவும் வீடெல்லாம் பிறந்து, கண்டவனாகவும் புல்கசனாகவும் தெருப்பு தைக்கிறதாகவும் பிறந்து, அதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய பிராரப்த கர்மா மறுபடியும் ரிஜிஸ்டார்ட் ஆகும். இன்னில இருந்து ஆரம்பிச்சு இது என்னைக்கு என்னைக்கு நிறுத்ததோ இது எப்ப ஆரம்பிச்சு மறுபடி எந்த ஜென்மா என்ன பண்ணினாலும் உங்க பிராரப்த கர்மா போகாது, அனுபவிச்சுதான் ஆகணும். ஞானம் வந்தாலும் எல்லா கர்மாக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஆகையா நீ இப்ப இவனை கொன்னையானால் ஒரு ஜென்மால ஒரு சமயத்துல இவன் சத்ருவா இருக்கான், இவன் மேல கோபம் வந்திருக்கு. இவனை கொன்னையானால் நீ வந்து இத்தனை ஜென்மாக்கள் எடுக்கணும், அது வர்த்தா பார்த்துக்கோங்கிறது. அப்ப எமன் பண்றான், அவன் என்ன பண்ணி தெரியுமோ, நான் கத்தி எடுத்தேன்னு குத்தறதுக்கு போறவன் அத கையில அப்படி இருந்து கையில இருந்து கத்தியை கீழே விட்டு அங்கே நின்றுட்டான். இப்ப என்னச்சு, வேகமாக போயிட்டு இருக்கிறவனுடைய பிரவிருத்திய நபிராமணோஹந்தவியா எனக்கூடியதான வாக்கியமானது நிறுத்திட்டு நிறுத்திட்டு என்ன நேர ஓடுறவன போய் ரெண்டு கையாலையும் அதை புடிச்சுட்டு கால் அப்படி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. இத பண்ணினா மகத்தரமான பாபம் எனக்கு வரும், இவனை கொல்றதுனால வரக்கூடியதான ஒரு சாட்டிஸ்பாக்சன் விட எனக்கு வரக்கூடியதான பாபமானது பல மடங்கா இருக்கு, ஆகையால் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டுவிட்டான். ஆகையால் பிரவிருத்தனா இருக்கக்கூடியதான மனுஷனை வெறுமனை நம்ம மாதிரி வெறுமனை உட்கார்ந்து இருக்கோம்னா நபிராமணன் தான் ஆயிரம் தரம் ஜபம் பண்ணினாலும் ஒன்னும் நடக்காது, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. யாரு கொல்றதுக்காக போகிறானோ அந்த சமயத்துல இந்த பிராமணோ ஹந்தவியா எனக்கூடியதான வசனமானது பிரவிற்த்திக்கு உன்முகனாக இருந்து கொண்டிருக்கிறவனிடத்தில் தடுத்து நிறுத்தி அவனுடைய கோபத்தை நிறுத்தரு, அவ்வளவுதான் பண்றது. அவனுடைய கோபத்தை நிறுத்தி ஔதாசீன்ய அவஸ்தையை கொண்டு வந்தா நபிராமணோ ஹந்தவியா எனக்கூடியதான வசனத்துக்கு அர்த்தம். அதே மாதிரியே சம்சாரத்துல சமப்பட்டு கீழையும் மேலையும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு அவளுக்கு என்ன வழின்னு தெரியாமலே சுத்திட்டு இருக்க, மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்திலேயே மாட்டிக்கொண்டிருக்க, அவனுக்கு அவன் பண்ணியிருந்தான புண்ணியவட்டமாக ஆச்சாரியனை கிடைச்சு அந்த ஆச்சாரியனால உபதேசத்தை பெற்று நீயே பிரம்மம் சிவோகம் அப்படின்னு அறிந்து கொள் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை சொன்னதுமே இவனுக்கு இந்த செயல ஒண்ணும் சொல்லல, ஸ்வரூபத்தை அறிந்ததுமே அவனுக்கு அஜான கிருதமான பந்தம் போய் ஞானமானது. ஆகையால் நபிராமணோ ஹந்தவ்யா எனக்கூடியதான வாக்கியமானது எப்படி பிரமாணமோ அதே போல இந்த வாக்கியமும் பிரமாணம் தான். ஆகையால் அதுக்கு பதில் இங்கு விசேஷமாக சொல்லிய வரிசையாக பூர்வகாண்டத்துக்கும் உத்தரகாண்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்களை சொல்லி அங்கே பவ்யமான தர்மம் ஜிஜ்ஞாசியம், இங்கே பூத வஸ்துவா இருக்கக்கூடியதான பிரம்மம் ஜிஜ்ஞாசியம், அது செயலாக நடக்கும், இது வெறும் அறிவினால தான் நடக்கும் அப்படின்னு வித்தியாசங்களை சொல்லி இது கூட்டஸ்த நித்தியம் பரிணாமி நித்தியம் இல்ல, பிரம்மமானது கூட்டஸ்த நித்தியம், நீங்க சொல்லக்கூடியதான பிருத்திவி மற்ற பதார்த்தங்கள்லாம் பரிணாமி நித்தியமா இருக்கலாம், இது ஒண்ணுதான் சாஸ்வதம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரீர சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு துன்பம் தான். அசரீரம் சரீரேஷு அனவஸ்தேஷ்வ பத்திதம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வாதீரோ ந சோசதே அப்படிங்கிற ஆத்மத்தை சொல்லி இந்த சரீரம் இல்லாதான நிலத்தா நிஜமாக மோட்சம். இத நாங்க மட்டும் சொல்லல, ததாச்ச ஆச்சாரிய பிரணீதம் நியாயோபிரம்மிதம் சூத்திரம் அப்படின்னு விசேஷமா ஆச்சாரிய பிரணீதம். ஆச்சாரியர் யாரு, கௌதம ஆச்சாரியர். அவர் சொன்னார் நியாயோபிரம்மிதம் சூத்திரம் துக்க ஜன்ம பிரவருத்தி தோஷ நித்யாஜானாம் உத்தரோத்தராபாயே அப்படின்னு விசேஷம், ததனந்தராபாயாத் அபவர்க துக்க ஜன்ம தோஷ பிரவருத்தி மித்யாஜானாம் உத்தரோத்தராபாயே. அவர் என்ன சொல்றார், ஒரு மனுஷனுக்கு ஆனந்தமான ஒரு நிலை வரணுமே ஆனால் இப்ப இந்த நிலையில இருக்கான் துக்கம், துக்கம் ஏன் சார் வருதுன்னா நன்னா யோஜனை பண்ணி பாருங்க, மனுஷனுக்கு கவலை வருது துன்பம் வருது எப்ப இருந்து வந்தது ஏன் வந்தது, பிறந்ததுனால வந்தது, பிறக்காம இருந்தா துன்பம் வந்திருக்காது, பிறந்த அண்ணில இருந்தே உடம்பு வலி, அம்மா சரியா இருந்து வெளியில வரப்ப அழுதுண்டே வந்தான், அதுல இருந்து பசி, பசி சாப்பிட்டா தானா மயக்கமா தோன்றா, எழுந்திருந்தா என்ன கை வலி கால் வலி, எழுந்து உட்கார தெரியல, நிக்க தெரியல, நடக்க தெரியல, எல்லாரும் நடந்து போறார், நமக்கு வரலையேன்னு கவலை. எங்கிருந்து வந்தது? துக்கமானது பறவையிலிருந்து வந்தது. துக்கம் வராம இருக்கணுமே ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? பறவை இல்லாம பாத்துக்கணும். பறவை வராம இருக்கணும் என்ன பண்ணும்? துக்க ஜன்ம பிரவருத்து. ஏண்டா பறவை வந்தது? ஏன் பிறந்தேன்? மண்ணினுள் கர்மாவே அதனால பிறந்திருக்கேன். கர்மா பண்றப்ப நன்னா இருந்தோம் இல்லையா? அதனுடைய பலன் அனுபவிக்கணுமோ இல்லையா? பலன் அனுபவிக்கணுமே ஆனால் சுக துக்கம் தான். சுக துக்கம் எதனால அனுபவிப்பேன்? சரீரம் கொடுத்தா ஜென்மா வந்தாங்க. ஆக துக்க ஜன்ம துக்காவுக்கு காரணம் ஜென்மா, ஜென்மா காரணம் போன ஜென்மாவில் பண்ணினதான கர்மாக்கள். போன ஜென்மால ஏன் சார் கர்மா பண்ணேன்? நான் பண்ண சொன்னா ஏன் பண்ணேன்? அதுவா துக்க ஜன்ம பிரவர்த்தி தோஷ ராகத்வேஷங்கள் இருந்ததற்கு அதனால பண்ணினேன். இது வேண்டும் இது வேண்டாம் அப்படின்னு விருப்பு வெறுப்புகள் இருந்தது. விருப்பு வெறுப்புகள்னால் கர்மா பண்ணினேன். கர்மா பண்ணினதுனால ஜென்மா வந்தது. ஜென்மா வந்ததுனால துன்பம் வந்திருக்கு. இப்ப துன்பம் போகணும்னா ஜென்மா வரப்படாது. ஜென்மா வரப்படாதுன்னு சொன்னா கர்மாக்களை பண்ணிருக்கப்படாது. கர்மாக்களை ஏன் பண்ணப்படாது? கர்மாக்களை பண்ணாம இருக்கணுமே என்ன? ராகத்வேஷாதிகள் இருக்கப்படாது. விருப்பு வெறுப்புகள் இருக்கப்படாது. விருப்பு வெறுப்புகள் எப்படி வந்தது? எவ்வளவு யோஜனை பண்ணிருக்காரு பாருங்க. விருப்பு வெறுப்புகள் ஏன் வந்தது? பொய்யான அறிவு. எங்க சுகம் இல்லையோ அங்க சுகம் இருக்குன்னு நினைக்கிறது, எங்க துன்பம் இல்லையோ அங்க துன்பம் இருக்குன்னு நினைக்கிறது. காலம்பிறந்து சந்தியாசனம் பண்ணி ஜபம் பண்ணுங்க சார். சார் நீங்க வேற காலம் அப்படி தூங்குது அப்பதான் நல்லா தூக்கம் வருதுன்னு. ஒரு நாலு மணிக்கு மேல ஒரு ஏழு ஏழரை மணிக்கு அடிச்சு போலாமல தூக்கம் வருது. என்ன வாழ்க்கை இது அனுபவிக்காம அந்த காலம்னு காலம்னு வேலை செய்ய சொல்ற எழுது ஸ்நானம் பண்ணி குளிச்சு சந்தியாசனம் ஜபம் நல்லா இல்ல. எது சுகமா சுகசாதனமோ அதுல நமக்கு தோண மாட்டேங்குது. எது துக்க சாதனமோ காரண சூரியோதய சமயத்துல தூங்குறதுங்கிறது பாபத்தை கொடுக்கும். அதுதான் ஜனங்கள்ல அது வேற காரணம் வேற சொல்றேன். ஆபீஸ்ல ராத்திரி 12 மணி ஆறுது. ஆகையா இப்ப தூங்கித்தானே ஆகணும். பாபம் பண்றதுக்கு வேற காரணம் வேற சொல்றேன். மித்யாஞானம். இந்த மித்யாஞானத்தினால விருப்பு வெறுப்புகள் வருது. விருப்பு வெறுப்புகள்னால கர்மாவை பண்ணினார். கர்மாவை பண்ணினத்தினால ஜென்மா வந்தது. ஜென்மா வந்ததுனால துன்பம் வந்தது. போகணும்னா என்ன பண்ணணும்? எங்க அட்டாக் பண்ணணும்? துக்கம் போகணுமே ஆனால் பிறவி இல்லாம இருக்கணும். பிறவி இல்லாம இருக்கணும் ஆனால் கர்மாவை பண்ணப்படாது. கர்மாவை பண்ணப்படாதுன்னா ராகத்வேஷங்கள் இருக்கப்படாது. ராகத்வேஷங்கள் இருக்கப்படாதுன்னா பொய் ஞானம் இருக்கப்படாது. மிச்சா ஜானம் போகணுமேனா சமய ஞானம் வேணும். அதனால வேதாந்த வாசியம் விவகாரம் முழுக்க என்ன துக்க ஜென்ம பிரவருத்தி தோஷ மிச்சா ஜானானாம் உத்தரோத்தராபாயே ததனந்தராபாயா தபவர்கா அப்படின்னு கௌதம சூத்திரம் இப்படி விசேஷமாக சொல்லியிருக்கப்பா. இதே விடுதாயால் அவன் ஏழு பதார்த்த ஞானத்தினால சமய ஞானம்னு சொல்றான். ஆனா வேதாந்தங்கள் சொல்றது பிரம்ம ஞானம் தான் சமய ஞானம். அதுக்கப்புறம் கடைசியில இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான ஒரு அறிவு இருக்க பார்த்தல, இது மிச்சா ஞானம். இது கௌண ஞானமா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டான். கௌண ஞானத்துக்கும் மிச்சா ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? கௌண ஞானம் மனுஷனை துன்புறுத்தாது. மிச்சா ஞானம் மனுஷனை சம்சாரத்துல தள்ளுறது. காட்டுல சிம்மம் இருக்க நம்ம அதுல பையன் இருக்கா. அந்த பையனை பார்த்து அவங்க அம்மா இது சிங்கக்குட்டிங்கிறார். அம்மா சிங்கக்குடி பிடிமா இருக்க வனுக்க இல்ல பக்கத்துல இருக்க பிராண்டிடுறானா இந்திய அம்மாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் அம்மா வைய மாட்டேங்கிறான். அந்த சிங்கக்குட்டிங்கிற எதற்காக சொல்லிட்டு இருக்கா? நெகமா சிம்மமோ இல்ல நெகமான சிம்மம் எங்க இருக்க? குகைக்குள்ள இருக்கு. குகையில இருக்கக்கூடிய காட்டுல குகை இருக்கக்கூடியதான சிங்கத்தை அறிந்து நமாதுல ஹார்ல இருக்கக்கூடியதான பையனை சிங்கம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சிம்மமானது வெறும்னு படுத்துட்டு இருக்கும். ஒரு வேலையும் செய்யாம எப்ப பசிக்கிறதோ அப்ப வெளியில வரும். வெளியில வந்து ஏதாவது ஒரு எந்த பிராணியா இருந்தாலும் ஒரே அடி அடிச்சு விட்டு ஆனந்தமா போய்படுத்த சமயத்துல காரியத்தை விடாம பண்றவன் இதுதான் சிம்மத்துக்கு லட்சணம். அதே போல இந்த பையனும் ஏதோ இப்படி விளையாண்டு அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கான். பரீட்சை சமயம் வந்ததுன்னா ஒரே அடி படிச்சு 4 தடவை படிச்சு பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினு வந்துட்டு இருப்பான். இதனால இவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப இதுக்கு என்ன பேரு? சிம்மோ மாணவகா. இந்த பையன் சிங்கக்குட்டி. நிஜமாக சிங்கம் இல்லாத போனாலும் அவனை சிம்மம்னு தெரிஞ்சுட்டே சொல்ற பார்த்தீங்களா, இதுக்குதான் கவுனஜானம்னு பேர். தெரியாம அப்படியே மாட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு மித்யா ஞானம்னு பேர். சரீரம் ஆத்மா இல்ல, இருந்தாலும் நான் நான் சரீரத்தை சொல்லிட்டு இருக்கேன். சரீரம் ஆத்மா ஆகுமா? சரீரத்தை கொள்ள பிராணமை கோஷம், மனோமை கோஷம், விஞ்ஞானமை கோஷம், ஆனந்தமை கோஷம், அது கண்ணாண்டா இருக்கு ஆத்மா. ஆனா கண்ணு பார்த்தா நான் பாக்குறேங்கிறது, காது கேட்டா நான் கேட்டேங்கிறது, நான் வெளுப்பா இருக்கேன் நினைக்கிறது, நான் அழகா இருக்கேன் நினைக்கிறது, நான் நீளமா இருக்கேன் நினைக்கிறது, எல்லாமே தப்பு. சரீர தர்மங்களை நான் நினைச்சுருக்கேன். இப்படி நினைச்சுட்டதுனாலதான் புண்ணிய பாப கர்மாக்களை பண்ணிட்டு மாட்டிட்டு சம்சாரத்தை சுத்திட்டு இருக்கு. இப்படி மித்யாஜானம் கவுனஜானம் ரெண்டு இருக்கு. இந்த மித்யாஜான கவுனஜானங்கள்ல கவுனஜானமானது வசதாக நம்மளை ஒண்ணும் இஷ்டப்படுத்தல. மித்யாஜானம் தான் நம்மள தெரியாத ஒண்ண தெரியாம அது நினைச்சுட்டு நம்பி எல்லா காரியங்களும் பண்ணி தொந்தரவு அனுபவிக்கிறோமே, இதுதான் மித்யாஜானம் தான் மனுஷனை இஷ்டப்படுத்துறது. இப்படிப்பட்டதான மித்யாஜானம் இவனுக்கு போகணும். இந்த சரீரத்தில் இருக்கிறது கவுனஜானம் அல்ல, சரீரத்தில் நான் எனக்கூடியது மித்யாஜானம். இந்த மித்யாஜானம் போகணும் என்பதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி, தேக புத்திர தேக அதிபாதனாது, பையன் இடத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அது வித்தியாசம் தீர்த்து. நான் வேற, பையன் வேற, நான் சாப்பிட்டா அவனுக்கு பஜி தீராது, அவன் சாப்பிட்டா எனக்கு பஜி தீராது, எனக்குரியதான வித்தியாசம் இருந்த போதிலும் ஆத்மாவை புத்திர நாமாதி நானும் என் பையனும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, இது என்ன கவுனஜானம். இந்த சரீரத்துல நான் எனக்குரியது மித்யாஜானம். ஆகையால் புத்திர தேக அதிபாதனாது அப்படின்னு சொல்லி, அதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் எது இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை நீங்க தேக ஆத்ம பிரத்யயோ யத்வது பிரமாணத்வேன நிச்சிதா, சரீரத்துல நான் எறக்கூடியதான எண்ணமானது எப்படி பிரமாணமாக தெரிஞ்சிருக்கோ அதே போல லௌகிகம் தத்வதே வேதம் பிரமாணந்தோ ஆத்ம நிச்சயாது அப்படின்னு ஆத்ம ஞானம் வர பரையந்தம் இந்த உலகம் எல்லாம் நகமாக இருக்கா போல காணப்படுறதே தவிர வசுதா இவைகள்லாம் இல்லை என்று தமிழ்ல வந்தவர் ஒரு பெரிய ஒரு மகான் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். இதை என்ன சமஸ்கிருதத்தில் இவா பண்ணது, தமிழ்ல இருக்கக்கூடியதான ஒருத்தர் தாய்மானவர் அப்படி இவைகள்லாம் பண்ணினார் அப்படின்னு அந்த மூணு ஸ்லோகத்துல அடைகிசில எடுத்து சொல்லி ஆச்சாரியார் இந்த சமன்வயாதிகரணத்தை முடிச்சிருக்க. அதனால தேகாத்மம் பிரத்யயோ என்பது பிரமாணத்வேன கல்பிதா லௌகிகம் தத்வவேதம் பிரமாணத்தோ ஆத்ம நிச்சயா அப்படின்னு உலகங்கள்லாம் பிரமாணமாக வேதங்கள்லாம் பிரமாணம் நினைச்சிருந்த கர்மாக்களை நாம பண்ணின போதிலும் கடைசியில எஞ்சி நிற்கிறது எல்லாம் போனவரை எஞ்சி நிற்கக்கூடியது உங்களுடைய ஆத்மஸ்வரூபம்தான். ஆகையால் பிராபாகர மீமாம்சகன் சொன்னதெல்லாம் தப்பு. கர்ம பிரம்மமானது ஸ்வரூபம் சுதந்திரமாக சொல்லப்படுகிறது வேதாந்தங்களினால். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பிரம்ம ஞானத்தினால மனுஷனுக்கு சாஸ்வதமான ஒரு சுகம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி லட்சணத்தை முடிச்சுட்டான். லட்சணம் என்ன? ஜெகத் ஜென்மஸ்திதி ஹேதுத்வம், உலகத்தை உண்டு பண்ணினது எதுவோ அது பிரம்மம் அப்படின்னு சொன்னோம். இப்படி சொன்னமா, அதுக்கப்புறம் பிரமாணம் சொன்னோம். உலகத்திலன உலகத்தில் இருக்கக்கூடியதான ஏகதேசமான வேதாந்தங்களை வேதங்களையும் தயார் பண்ணினதுன்னு மூணாவது கிரமத்தில் சொன்னோம். நான்காம் அதிகரணத்துல வேதங்கள் பிரம்மத்தை சொல்லவே சொல்லாது, நீ சொல்றது தப்புன்னு சொன்னா ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொன்னோம். ரெண்டு மதங்களாக ஏதாவதா பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லியாச்சு, சித்தமாயிடுது. ஆனால் நீங்க சொன்ன லட்சணம் தப்பு. ஏன் சுவாமி? உலகங்கள்லாம் எங்கிருந்து உண்டா இருக்குன்னு சொன்னேன், பிரம்மத்திலிருந்து. பிரதானத்திலிருந்து உலகம் உண்டாச்சு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். ஏண்டன்னார், இந்த உலகம் எல்லாம் ஜட பதார்த்தம், இந்த ஜட பதார்த்தங்கள்லாம் உண்டு பண்ணினதெல்லாம் ஜட பதார்த்தமா தான் இருக்கடா, மண்ணில இருந்தா குடம் வருது, ஒரு சைத்தன்ய நடத்துல இருந்து குடம் வருதா, தங்கத்துல இருந்தா நகை வருது, தயிர் பால்ல இருந்தா வருது. உலகத்தில் இருக்கக்கூடியதான எந்தெந்த பொருள் எதுல இருந்து வந்தா அந்த ரெண்டும் ஒரு மாதிரி தான் இருக்கு. உலகம் ஜடமா இருக்கு. சேதனமான பிரம்மம் உலகத்துக்கு என்னமா காரணமா இருக்க முடியும்? சோ நீங்க சொல்றது தப்பு. வேதம் சொல்றதுன்னு சொன்னேன்னே உங்க வேதத்துக்கு இப்படின்னு அர்த்தம். சத்துனா பிரதானம்னு அர்த்தம். அப்படின்னு சாங்கியன் ஆரம்பிச்சா ஈக்ஷதேர்ணாசப்தம் அப்படின்னு அதிகரணம். அடுத்த அதிகரணம் வரப்போகுது. இருக்கிறதுலயே இந்த சமன்வய அதிகரணம் தான் ரொம்ப கஷ்டமான அதிகரணம். நிறைய வியாக்கியானம் இருக்கு. அதுல பேராகிராஃப் பேராகிராஃபா இருந்தது ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்த்து அனுபவிச்சோம். அடுத்ததாக ஒரு அதிகரணமாக பார்க்க போறோம். அடுத்ததாக ஈக்ஷத் அதிகரணம், ஆனந்தமய அதிகரணம், இப்படி வரிசையா அதிகரணங்கள் வரப்போறது. இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை நியாயமா திங்கக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை கஷ்டம், எல்லாரும் ஸ்திரீகளுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். சனிக்கிழமை நான் ஊர்ல இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரது இல்லை, திங்கக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி, அதனால திங்கக்கிழமை அன்னைக்கு இல்ல. ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேல் பார்த்து இனிமேல் அது சீக்கிரமா நடத்தி முடிச்சுடும். அதனால ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஈட்சத் தேதி கிரகணத்துக்கு சித்தமா வருவோம், ஆனந்தத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மேல் பாகத்தை பார்ப்போம்.